إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه لآكلون من شجر من زقوم فمالئون منها البطون فشاربون عليه من الحميم فشاربون شرب الهيم நரகின்பால் செல்லக்கூடிய பிரிவுகள் இயக்கங்களில் இருந்து நரக விளிம்பிலிருந்து அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் இருந்தும் எம்மை பார்த்த எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் கருணையின் வாழ்த்துக்களும் சத்தியத்தின் உயர்வுக்காய் சமூகத்தின் விரிவுக்காய் இரவு பகலென்று பாராது சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து நேரான பாதையில் சீராக வாழ வழிகாட்டிய நம் உயிரும் நேரான தலைவர் அஹ்மதே முஸ்தபா முஹம்மதே முஜிதபா ரஹமத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்கள் விட்டு சென்று அதே வழியிலே வாழ்ந்து ஈருலகிலும் ஈரேற்றம் அடையக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் என்றென்றும் நிலவட்டும். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بلغه منا أفضل الصلوات وأزكى التسليم எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு நரகின் வேதனைகள். இதனை சொல்லுவதற்கு 45 நிமிடங்கள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் என்னால் முடியுமானவரை அந்த நரகத்தின் தன்மைகளை பற்றியும் அதன் வேதனைகளை பற்றியும் சுருக்கமாக நான் சொல்கின்றேன். அல்லாஹ்வுடைய இயற்கை என்னவென்றால், ஒரு தூதரை அனுப்பி ஒரு சமூகத்திற்கு ஆர்வம் ஊட்டுகின்ற பொழுது அல்லது எச்சரிக்கை செய்கின்ற போது நல்ல மனிதன் செய்தால் அதற்கு பரிசாக சுவனம் இருக்கிறது என்பதை கூறி அவர்களுக்கு ஆர்வமூட்டி பாவங்கள் செய்து தீமைகள் செய்தால் அதற்காக வேண்டி தண்டனை இருக்கிறது நரகம் இருக்கிறது என்பதனை முன்னால் காட்டி எச்சரிக்கை செய்வதுதான் அல்லாஹ்வுடைய இயற்கை. இந்த இயற்கையான அடிப்படையிலேதான் நாம் பார்க்கிறோம், சில சில அதாவது ஏற்பாடுகளை செய்கின்ற போது அல்லது இது இது பரிசாக கிடைக்கும் அல்லது இவற்றை செய்தால் இன்ன இன்ன தண்டனைகள் கிடைக்கும் என்று ஒன்று ஆர்வமூட்டி அல்லது எச்சரிக்கை செய்வார்கள். என்ன காரணம்? அந்த பரிசின் வெகுமதி தெரிகின்ற போது ஒருவன் அந்த செயலிலே மிகவும் ஆர்வமாக இருப்பான். அதே நேரத்தில் தண்டனையின் நோவினை தெரிகின்ற போது அதன் பயன் தெரிகின்ற போது அதிலே அவன் மிகவும் கவனமாக இருப்பான். இந்த வகையிலே எல்லா பிரிவுகளிலும் இருந்து ஒதுங்கி நரகின்பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களின் அழைப்புகளில் இருந்தும் ஒழுங்கி இந்த சுவனப்பாதையில் பயணிக்கின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். இந்த பாதையில் எம் இறுதி மூச்சு வரைக்கும் நாம் நிலைத்திருக்க நரகத்தை பற்றிய அச்சமும் ஒரு பயமும் எம்மிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது وَإِنَّ جَهَنَّمَ لَمَوْعِدُهُمْ أَجْمَعِينَ. இந்த நரகம் இருக்கிறது, இது யாருக்கென்றால் அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற அந்த காவிர்கள் அனைவருக்கும் வாக்களிக்கப்பட்ட இடம்தான் இந்த நரகம். அந்த நரகத்திலே அவர்கள் எப்படி நுழைவார்கள்? அதற்கு வாசல்கள் இருக்கின்றனவா? ஆம், லஹா அஸ்பாத் அபுவாபின் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உன் மக்தூம். அந்த நரகத்திற்கு 7 வாயில்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு வாயிலினாலும் நுழைவதற்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கூட்டத்தாரையும் பிரித்து வைத்திருக்கிறான். நரகம் காபிர்களுக்காக வேண்டி வாக்களிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த நரகத்திற்கு 7 வாயில்கள் இருக்கின்றன. அந்த 7 வாயிலினாலும் நுழைகின்ற ஒவ்வொரு சாராரையும் அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான். இதே போன்று சுவனத்திற்கு 8 வாயில்கள் இருக்கின்றன என்றும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த நரகம் இருக்கிறதே, இது எந்த அளவு விசாலமானது, எந்த அளவு ஆழமானது என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கின்ற போது இன்ன கால ஜஹன்னம் சபவுன ஹரீஃபா. முதலாவது நான் ஓடிக்காட்டிய அல் குர்ஆனிய வசனம் 15வது அத்தியாயத்தின் 43-44வது வசனங்களாகும். இந்த 2வது ஹதீஸ் இன்ன கார ஜஹன்னம் சபவுன ஹரீஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் ஆழத்தை பற்றி சொல்கின்ற போது நிச்சயமாக இதன் ஆழம் 70 வருடங்கள் பிரயாணம் செய்கின்ற தூரத்தின் ஆழத்தின் அளவு என்று சொன்னார்கள். 70 என்றால் சாதாரணமான ஒரு அளவு அல்ல. ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை 60 அல்லது 70 வருடங்கள். இதனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகத்தின் ஆரம்பத்திலிருந்து மேலிருந்து அவன் அதனை இறுதியிலே சென்றடைவதற்கு ஒரு மனிதனுடைய முழு ஆயுள் தேவை. 70 வருடங்கள் தான் அந்த நரகத்தின் ஆழத்தை ஒருவன் சென்றடைவான். அவ்வளவு ஆழம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நரகம் ஒரு இடத்தில் தயார்படுத்தப்பட்டு அப்படி நிலையாக வைக்கப்படவில்லை, மாறாக தயார்படுத்தப்பட்ட அந்த நரகத்தை மலக்குமார்கள் இழுத்துக் கொண்டு வருவார்கள். ஜூதாதி ஜஹன்னம் யௌமைதின் லஹா சபவுன அல்ஃப ஜிமாமின் மா குல்லி ஜிமாமின் சபவுன அல்ஃப மலக் யஜுர்ரூனஹா. இந்த நரகம் இருக்கின்றது. அந்த மறுமை நாளில் இந்த நரகத்தை, இந்த நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கின்றன. இந்த 70,000 கடிவாளங்களை பிடித்து இழுத்துக் கொண்டு மலக்குமார்கள் கொண்டு வருவார்கள். இந்த ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் பிடித்து இழுத்துக் கொண்டு வருவார்கள். மலக்குகள் நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவார்கள். இந்த நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்துக் கொண்டு அப்படியே வருவார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த நரகத்திலே இருக்கின்ற நெருப்பு, இது எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா? நானும் நீங்களும் கண்டிருக்கின்ற நெருப்பு இது சாதாரண ஒரு நெருப்பு. இந்த நெருப்பு அல்ல, நாருக்கும் ஜுஸ்உன் மின் சபஈன ஜுஸ்அன் மின் நார் ஜஹன்னம். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இந்த நெருப்பு இருக்கிறதே, நீங்கள் பாதிக்கின்ற இந்த நெருப்பு இருக்கிறதே, நரகத்திலே இருக்கின்ற அந்த நெருப்பின் 70 ஒரு மடங்குதான் இது. இதனை விட 70 அதிகமான ஒரு சக்தி அந்த நெருப்புக்கு இருக்கிறது. அதுதான் நரக நெருப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நானும் நீங்களும் ஒரு கோணத்திலே கற்பனை செய்வோம். நானும் நீங்களும் எங்களுடைய மட்டுப்படுத்தப்பட்ட சிந்தனையை வைத்து சிந்திப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய சக்தியும் அவனுடைய அதிகாரமும் இந்த எம்முடைய மட்டுப்படுத்தப்பட்ட எம்முடைய கற்பனைகளுக்கு நிச்சயமாக ஒருபோதும் உள்ளடங்காது. அந்த நெருப்பை பற்றி நான் ஒரு வர்ணிப்பை உங்களுக்கு சொன்னால் அந்த நெருப்பு எப்படி இருக்கும் என்பதை ஓரளவாவது நாம் கற்பனை செய்யலாம். அதாவது நரகத்திலே ஆக குறைந்த தண்டனை ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, அதுதான் அபு சாலிப். என்ன தண்டனை தெரியுமா? நெருப்பினாலான இரண்டு செருப்புகள் அவருடைய பாதங்களுக்கு அணிவிக்கப்படுகின்றன. நெருப்பினால் செருப்பு செய்ய முடியுமா? இது எங்களுடைய சிந்தனை. தோளினால் செருப்பு செய்திருக்கிறோம், இதற்குரிய சக்தியையும் அதிகாரத்தையும் வழங்கியது யார்? அதற்கு முன்னர் செருப்பு என்று ஒன்று இருந்ததா? இல்லை, இதனை அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். அல்லாஹ் கொடுத்த அந்த சக்தியின் அதிகாரத்தின் காரணமாக மனிதன் தயாரித்தான். இப்படியான ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் மனிதனுக்கு சக்தியை வழங்கியிருக்கிறான் என்றால் எல்லாவற்றையும் படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு நெருப்பினால் செருப்பு என்ன, ஆடைகள் என்ன, கவசங்கள் என்ன, எல்லாவற்றையும் செய்யலாம். அதனை விரிவாக சொல்லக்கூடிய நேரம் எனக்கு இங்கு இல்லை. இந்த இரண்டும் செருப்புகள் நெருப்பிலான செருப்புகள், அவருடைய கால்களுக்கு கீழால் வைக்கப்படுகிறது. அது என்ன செய்கிறது தெரியுமா? தலையிலே இருக்கின்ற மூளை அந்த கீழ் இருக்கின்ற சூட்டின் காரணமாக கொதிக்கிறது, உருகி வருகிறது. இதுதான் நமது நெருப்பிற்கும் அந்த நெருப்பிற்கும் இடையிலே இருக்கின்ற வித்தியாசம். அந்த நெருப்பினால் இரண்டு செருப்புகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அது போன்று ஹதீஸிலே வருகின்றன, குர்ஆன் வசனங்களிலே வருகின்றன. நெருப்பினாலான ஆடை என்று வருகிறது, நெருப்பினாலான தங்க ஆபரணங்கள், நாம் ஆபரணங்கள் அணிவது போன்று நெருப்பினாலான காப்பு ஆபரணங்கள் போன்றவையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இதுதான் அந்த நரக நெருப்பின் கொடூரம். இப்படி இந்த 70 மடங்கு அதிகமான இந்த நெருப்பிலே ஒரு மனிதன் போடப்பட்டால் அவருடைய நிலைமை என்னவாகும்? எம்முடைய நெருப்பிலே போடப்பட்டால் ஒரு சில நேரங்களில், ஒரு சில மணித்தியாரங்களின் பின் அவன் நெருங்கி சாம்பலாகி விடுவான், அவருடைய உயிர்கள் சென்றுவிடும். அந்த நிலைமை அந்த நெருப்புக்கு இல்லை. இந்த தண்டனை ஒரு முடியக்கூடிய தண்டனை. அந்த நரகத்திலே அந்த நிலைமை இல்லை. அந்த நரகத்திலே இந்த நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான அந்த நரக நெருப்பிலே தோள்கள் கருகி கரியாகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வேறு தோள்களை நாம் ஏற்படுத்துவோம். வேறு எந்த காரணமும் எங்களுக்கு இல்லை. அவன் தண்டனையை துடிக்க வேண்டும், எங்களுடைய தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால். தோள்கள் எரிந்து சாம்பலாகி கரியாகின்ற போது மீண்டும் நல்ல தோள்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இப்படி அந்த அல் குர்ஆன் வசனம் 4:56 4வது அத்தியாயம் 56வது வசனத்திலே அது வருகிறது. அடுத்தபடியாக அந்த நெருப்பிலே போடப்படுகின்றவர்களுக்கு மரணம் என்பது இல்லை. உலகத்திலேதான் ஒருவனுக்கு ஆகக்கூடிய தண்டனை மரண தண்டனை, அல்லாவிடத்திலே இந்த மரண தண்டனை ஆகக்கூடிய தண்டனையாக இல்லை. ஒருவனை உயிரோடு வைத்து அவனுக்கு அல்லாவிடத்திலே தண்டனை கொடுக்கப்படும். மரணம் என்பது சுவனவாசிகளுக்கும் இல்லை, நரகத்திலே அல்லாவின் வேதனையை அனுபவிக்கின்ற அந்த துருப்பாக்கியசாலிகளுக்கும் மரணம் இல்லை. சுவர்க்கத்தில் உள்ளவர்கள் சுவர்க்கத்திற்கும் நரகத்தில் உள்ளவர்கள் நரகத்திற்கும் சென்றதன் பின்னர் ஒரு ஆட்டுடைய தோற்றத்திலே மவுத் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்படும். அதன் பின்னர் அறிவிக்கப்படும், சுவனவாசிகளே உங்களுக்கும் மரணம் இல்லை, நரகவாசிகளே உங்களுக்கும் மரணம் இல்லை. சுவனமாக இருந்தாலும் சதாக்காலம், நரகமாக இருந்தாலும் சதாக்காலம் இருக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அல்லாவிடத்திலே நரகத்திலே மரண தண்டனை என்று ஒன்று இல்லை. அது உலகத்திலே ஆகக்கூடிய தண்டனையாக இருக்கலாம், அது நரகத்திலே இல்லை. இரண்டாவதாக மனிதர்களுக்கு அங்கு தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான ஏற்பாடுகள் இருக்கின்றன. இந்த வரிசையிலே அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபின்னாரி ஹய்யாத் கம்ஸாலில் புக்த், நரகத்திலே பாம்புகள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட பாம்புகள்? நானும் நீங்களும் கண்ட பாம்புகளா? இல்லை, பெரும் ஒட்டகங்களை போன்ற பாம்புகள் இருக்கின்றன. அது என்ன செய்யும் தெரியுமா? இந்த பாம்புகளை போன்று கொத்துமா? இல்லை, ஒரு தடவை அந்த பாம்பு கொத்தினால் அதனுடைய விஷம் அவருடைய வாழ்க்கையிலே 40 வருடங்களை பிரதிபலிக்கும். அதனுடைய தாக்கம் 40 வருடங்களுக்கு அவருடைய உடம்பிலே இருக்கும். இது ஒரு தடவை கொத்தினார். அதே போன்று கடிவாளம் இடப்பட்ட கோவேறு கழுதைகளை போன்ற பெரிய பெரிய செயல்களும் அங்கு இருக்கின்றன. அது என்ன செய்யும்? அதுவும் ஒரு தடவை ஒரு மனிதனை தீண்டினால் அவருடைய தாக்கம் 40 வருடங்கள் இருக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய அந்த நரகத்திலே இருக்கின்ற பாம்பினுடைய தோற்றத்தின் அளவும் அது ஏற்படுத்துகின்ற தாக்கத்தின் அளவும். இந்த ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாம்பு தீண்டுவதால் அங்கு மரணம் ஏற்படாது. மரணம் என்பதில்லை. உலகத்திலே சில பாம்புகள் தீண்டுவதனால் சிலர் மரணித்து விடுவார்கள், ஆனால் அது இல்லை. அதற்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் நரகத்திலே வேதனை அனுபவிக்கின்றான் என்றால் அவனுக்கு உணவாகவும் ஆகாரமாகவும் ஏதாவது கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அவன் உண்ணலாம், அவன் பருகலாம். எதனை உண்ணலாம், எதனை பருகலாம்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கின்றான். நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், ஜக்கூம் என்று சொல்லப்படக்கூடிய கள்ளி மரத்தையே நீங்கள் உணவாக உட்கொள்வீர்கள். அவற்றை கொண்டுதான் உங்களுடைய வயிற்றை நீங்கள் நிரப்பிக் கொள்வீர்கள். வேறு ஒன்றும் உங்களுக்கு ஆகாரமாக இல்லை. கள்ளி மரத்தை உணவாக உட்கொண்டால் கொதிக்கக்கூடிய தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள். அதான் ஆகாரம். குடிபானம் அதுதான். எப்படி குடிப்பார்கள் தெரியுமா? மனிதன் என்ற கோணம் அவர்களுக்கு இருக்காது. மனிதன் என்ற நிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள், மாறிவிடுவார்கள். சாகித்த ஒட்டகங்கள் அருந்துவதை போன்று அவர்கள் அருந்துவார்கள். மனிதன் அங்கு மனிதனாக இருக்க மாட்டான். ஏன்? மறுமையின் நிலை எடுத்து பாருங்கள். நபியே, அவர்கள் போதையில் இருப்பதை போன்று நீர் காண்பீர். வமா ஹும்பி சுகாரா, அவர்களுக்கு போதை இல்லை. ஒரு மயக்கத்திலே இருப்பார்கள், தெளிவு இருக்காது. நரகத்தில் கள்ளி மரத்தில் உணவாக உட்கொள்வார்கள். ஆடு மாடுகள் மிருகங்கள் குறை சாப்பிடுவது போன்று கள்ளி மரத்தை தான் உட்கொள்வார்கள். சாகித்த ஒட்டம் குடிப்பதை போன்று, சாகித்த ஒட்டகம் குடிப்பதை போன்று கொதித்த நீரிலும் அவர்கள் குடிப்பார்கள். நரகம் நெருப்பு, குடிப்பது கொதித்த நீர், கள்ளி மரம், அதனுடைய தாக்கம் இருக்கிறது. அணுவை விட விசேஷமானது. பின்னால் பாருங்கள் அல்லாஹ் கூறுகின்ற இந்த வசனத்தை, இன்ன சஜரத்தஸ் ஸக்கூம் தஆமுல் அசீம். இந்த ஸக்கூம் என்ற மரம் இருக்கிறது, இதுதான் பாவிகளின் உணவு. பாவம் செய்த குற்றவாளிகளுடைய உணவு இதுதான். இது என்ன செய்யும் தெரியுமா? கல் முல் யகலீஃபில் முதூன் கஹலீல் ஹமீம், உருக்கப்பட்ட செம்பு கொதிப்பதை போன்று வயிற்றிலே இந்த கள்ளி கொதித்துக் கொண்டே இருக்கும். கள்ளி வயிற்றிலே கொதித்துக் கொண்டிருக்கிறது. நரகம் சூடாக இருக்கிறது. குடிக்கப்படுவது சூடான கொதிக்கக்கூடிய நீர். அவனுடைய நிலை என்னவாக இருக்கும்? இதனை ஒரு மனிதனால் தாங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்? ஒரு பானை இருக்கிறது, அது உள்ளே கொதிக்கிறது என்றால் எங்களுடைய கையை அதன் வெளிப்புறத்தில் வைக்க முடியுமா? முடியுமா? நிச்சயமாக முடியாது. நரகவாதியின் வயிறுதான் கல்வி இந்த மரம் கொதிக்கக்கூடிய பானையாக இருக்கிறது. உலகத்திலே ஒரு பானை கொதிக்கிறது, மிகவும் சூடாக இருக்கிறது, வெளிப்புறத்தில் கையை கூட வைக்க முடியாது, இது இந்த நெருப்பு. ஆனால் இந்த கல்லியை உணவாக உட்கொள்கிறார்களே, இந்த கல்லி வயிறு என்ற பானையில இருக்கிறது, கொதிக்கிறது, இதனை இந்த வயிறு தாங்குமா? நிச்சயமாக தாங்காது. தொடர்ந்து பாருங்கள், இந்த நரகத்தில் இருக்கின்றவன் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கிறான். குடிப்பது கொதிக்கின்ற நீர், சாப்பிடுவது கல்விமரம், அது செம்பன் போல கொதித்துக் கொண்டிருக்கிறது, இருப்பது நரகம். அதே போன்று வீசுகின்ற காற்று, அதுவும் அனல் காற்றாகவே இருக்கும். அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் யார்? அவர்கள் வீசுகின்ற அனல் காற்றிலும் கொதிக்கின்ற நீரிலும் அவர்கள் இருப்பார்கள். இருந்த அடர்ந்த புகைகளின் நிழலிலும் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார். அதே போன்று இந்த கல்வி மரத்தை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் கூறுகின்றான், கல்வி மரம் இருக்கிறதே, இந்த கல்வி மரத்தை நரகவாதிகள் உட்கொள்கிறார்களே, இந்த மரத்தை தமக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு சோதனையாக இந்த கல்வி மரத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னஹா சஜரதுன் தஹ்ருஜு மின் அஸ்லில் ஜஹீம், இது எங்கே முளைக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு கல்வி மரம் எங்கே இருக்கிறது? ஆம், நரகத்தின் அடிப்பாகத்திலிருந்து அந்த மரம் முளைத்து வருகிறது. நரகத்திலே இருக்கிறது, வேறு எங்கிருந்தும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கல்வி மரத்தின் பாலைகள் குலைகள் சைத்தானின் பலையை போன்றிருக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். 37வது அத்தியாயத்தின் 62 முதல் 65வது வசனம் வரைக்கும் இந்த கல்வி மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த கல்வியுடைய தாக்கம் வயிற்றிலே செம்மை போன்று உருகுகிறது. இது என்ன செய்கிறது? சிறுகுடல் என்ன, பெருங்குடல் என்ன, நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல் எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறது என்றால், இந்த ஹதீஸின் மூலமாக அது என்ன செய்யும் என்பதை நாம் அவதானிக்கலாம். அணுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்டதில்லை, கண்டவர்கள் மிகவும் கொஞ்சமானவர்கள் இருக்கிறார். அது என்ன செய்யும்? ஒரு பகுதியை அப்படி தாக்கி அழித்துவிடும். வருடக்கணக்கிலே அதனுடைய தாக்கம் இருக்கும். இது அணுவுடைய தாக்கம். ஆனால் கல்வி மரம் என்ன செய்யும் தெரியுமா? லவ் அன்ன கத்ரதன் மின ஸக்கூம் கத்ரத் ஃபீ தாரி துன்யா லா அஃஸதத் அலா அஹ்லில் அர்லி மாஇஷஹும். கல்வி மரம் இருக்கிறதே, இதிலிருந்து ஒரு துளி இந்த உலகத்திற்கு விழுந்து விடுமானால் இந்த உலகத்திலே வாழுகின்றார்களே அவர்கள் அனைவரின் வாழ்வாதாரங்களையும் அழித்து நாசமாக்கிவிடும். ஒரு துளி கல்வி மரத்தில் இருந்து உலகத்திலே விழுந்தால் உலகத்திலே வாழுகின்றவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த ஒரு துளி அழித்து நாசமாக்கும் என்றால் கல்வி மரத்தை உணவாக உட்கொள்ளக்கூடியவர்களின் நிலைமை என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹசனுன் சஹி, ஹசனும் சஹியான ஹதீஸ். அணுவை விட விசேஷமானது, அது ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட பிரதேசம். இது முழு உலகத்திலுமே வாழுகின்றவர்களின் வாழ்வாதாரங்களை எல்லாவற்றையும் ஒரு துளி அழித்து நாசமாகிவிடுகிறது. தொடர்ந்து இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, இந்த நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. யாரை எதிர்பார்க்கிறது? லித்தாகீன மஆபா, எவரெல்லாம் அல்லாஹ்வின் சட்டங்களை விட்டு வரம்பு மீறினார்களோ அத்தகைய வரம்பு மீறுகின்றவர்களை இந்த நரகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள், அதுதான் அவர்களின் தங்குமிடம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தொடர்ந்து அந்த நரகத்திலே அவர்கள் யுகா யுகங்கள் தங்கிவிடுவார்கள், என்றென்றும் தங்கிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு لا يذوقون فيها بردا ولا شرابا الا حميما وغساقا அவர்களின் குடிவாரம் இன்னொன்று இருக்கிறது, கொதிக்கக்கூடிய நீரையும் புண்கள் இருந்து வடியக்கூடிய சீலையும் தவிர வேறு எந்த குளிர்ச்சியையும் வேறு எந்த பானத்தையும் அவர்களால் அருந்த முடியாது. அவர்கள் வேறு எதிரையுமே அருந்த மாட்டார்கள். இது 78வது அத்தியாயத்தின் 21 முதல் 25 வசனம் வரைக்கும் இந்த விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான். நரகவாசிகளின் உணவு ஜக்கூம் என்ற கள்ளிமரம், அவர்களின் பானம் கொதிக்கக்கூடிய நீரும் சீலும் ஆகும் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனத்திலிருந்தும் இந்த ஹதீஸ்கள் மூலமாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இதன் பின்னர் நரகத்திலே ஒருவன் இருக்கிறானே, அவன் எப்படி இருப்பான், அவனுடைய கோலம் எப்படி இருக்கும், அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், உலகத்திலே இருந்தது போன்று மனிதனாக அவன் இருப்பானா, உண்ணுகின்றான் சக்குவம் என்ற மரத்தை, குடிக்கின்றான் ஒட்டகம் குடிப்பதை போன்று அவன் எப்படி இருப்பான், அவனுடைய உருவங்களும் மாறியிருக்கும், அவனுடைய தோற்றங்களும் மாறியிருக்கும். ஒரு காபிர் இருக்கின்றானே, அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு நிராகரிப்பான் இருக்கின்றானே, அவனுடைய உடம்பிலே இருக்கின்ற தோலின் கடிப்பம் அகலம் எவ்வளவு தெரியுமா, 42 முழம். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. கற்பனை செய்ய முடியுமா, கான்கிரீட் போடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தடிப்பமாக போடலாம். நரகத்திலே இருக்கின்ற ஒரு காபிர் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய தோள்கள் 42 முழமாக அந்த நரகத்திலே, ஏன், குடிப்பது கொதிநீர், இருப்பதும் கொதிக்கக்கூடிய நீர், இதிலே வெந்து அவனுடைய தோள்கள் பெரிதாகிறது, தடிப்பமாகிறது. 42 முழமிச்சு அவனுடைய தோள்கள் தடிப்பமாகி வருகிறது. அது மட்டுமா, இல்லை, அவனுடைய வாயிலே இருக்கின்ற கடவாய் பல் இருக்கிறதே, ஒருவருடைய வாயிலே கடவாய் பல் இருக்கிறதா இல்லையா என்று கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த கடவாய் பற்கள் உகது மலையை போன்றிருக்கும். எப்படி இருக்கும், ஒருவருடைய வாயிலே பல் இருக்கிறதா இல்லையா என்றால் எங்களால் கற்பனை செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நரகவாசிகளில் இருக்கின்ற ஒரு நரகவாசியின் கடவாய் பல் உகது மலையை போன்றிருக்கும். அப்படி என்றால் தோல் 42 முழம், அவனுடைய பல்லு ஒரு உகது மலையை போன்று என்றால் அவனுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும். இப்படி பெரிய ஒரு உருவத்தோடு தோற்றத்தோடு இப்படி ஒரு பெரிய கோலத்தோடு அவன் இருந்தால், وَإِنَّ مَجْلِسَهُمْ مِنْ جَهَنَّمْ مَا بَيْنَ مَكَّةَ وَالْمَدِينَةَ. இந்த ஹதீஸ் திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹசனுன் சஹீஹும். மக்காவும் மதீனாவுக்கும் இடையிலே இருக்கின்ற இடைவெளி அவனுக்கு தேவைப்படுகிறது. எப்படி விசாலமானதாக இருக்கும் நரகம், உலகத்தை விட எத்தனை மடங்கள் பெரியதாக இருக்கும். இந்த நரகத்தில் இருந்து தப்பிதான் இந்த சத்தியத்திலே நாம் இருந்திருக்கிறோம். இதனை எங்களால் அனுபவிக்க முடியாது, ஒரு மனிதனால் இதனை அனுபவிக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த சத்தியத்திலே இருந்திருக்கிறோம். இந்த சத்தியத்திலே எதுவரைக்கும் இருக்க வேண்டும், மரணம் வரைக்கும் இருக்க வேண்டும். இந்த நரகத்தின் அச்சம் உள்ளத்திலே இருந்தால், இதன் வேதனைகளும் இதனை நோவினையும் உள்ளத்திலே இருக்குமானால் நிச்சயமாக மரணம் வரைக்கும் இசுவால் சத்தியத்திலே இருந்தே ஆகுவான். அது மட்டுமா, இல்லை, அவருடைய தோற்றத்தை இன்னும் வர்ணித்தார்கள், மா பைன மன்கிபைல் காஃபிர், ஒரு காஃபிருடைய நரகத்திலே இருக்கிறானே, இந்த காஃபிருடைய 2 தோல் புஜங்கள் இருக்கின்றனவே, இதற்கு இடையே இருக்கின்ற இடைவெளி, இந்த 2 தோலுக்கும் இடையிலே கழுத்து இருக்கிறது, இந்த 2க்கும் இடையிலே இருக்கின்ற இடைவெளி எவ்வளவு தெரியுமா, மசீரத்து சலாசதி அய்யாம் லிர்ராகிபில் முஸ்ரி, வேகமாக சவாரி செய்யக்கூடிய ஒருவர் 3 நாள் பிரயாணம் செய்கின்ற தூரம் இருக்கிறது. ஒரு காஃபிரின், நரகத்திலே இருக்கின்ற நரகவாதியின் 2 தோள்களுக்கும் இடையிலே இருக்கின்ற தூரம், வேகமாக செல்லக்கூடிய ஒரு பிரயாணி 3 நாட்கள் பிரயாணம் செய்கின்ற தூரத்தின் அளவு இவனுடைய தோள்கள் இருக்கின்றன, அதற்கிடையிலே இடைவெளி இருக்கிறது. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா, இல்லை, நரகவாசிகள் நரகத்திலே பெரிதாக்கப்படுவார்கள். இந்த அளவு إن بين شحمة أذن أحدهم إلى عاتقه مسيرة 700 عام. நரகத்திலே இருக்கின்ற ஒரு நரகவாதி இருக்கின்றானே, அவனுடைய இந்த கால் சோனைக்கும் அவனுடைய இந்த தோல் புஜங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இடைவெளி 700 வருடங்கள் பிரயாணம் செய்கின்ற அளவு இந்த காலுக்கும் இந்த தோலுக்கும் இடையில இடைவெளி இருக்கிறது. அவனுடைய கோலம் மாறிவிடுகிறது. மனிதனாக இருக்கிறான், தண்டனைகளை அனுபவிக்கிறான். தோல் 42 முழம். கடவாய்ப்பல் உகது மலையை போன்று அவனுக்கு தேவையான இடம் மக்காவும் மதீனாவுக்கும் இடையிலே இருக்கின்ற இடம், அவனுடைய 2 தோல்புஜங்களுக்கு இடையிலே இருக்கின்ற நீளம் அகலம், வேகமாக செல்லக்கூடிய ஒருவர் 3 நாள் பயணிக்கின்ற தூரம், அதே போன்று அவனுடைய காது சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் இடையிலே இருக்கின்றது. 700 வருடங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அளவு என்றால் கற்பனை செய்ய முடியுமா? அதற்கு எங்களுடைய மூளை ஈடுகொடுக்கிறதா? இல்லை, மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கிறது, மட்டுப்படுத்தப்படவில்லை, வரையறுக்கப்படவில்லை, நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல. அல்லாஹ்வுடைய சக்தியும் அல்லாஹ்வுடைய அதிகாரம். இப்படி இந்த ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா கொடுமைகளையும் அனுபவித்து எல்லா வேதனைகளையும் நரகத்திலே அனுபவித்துக் கொண்டு இவன் எப்படி இருப்பான்? சற்று கற்பனை செய்து பார்த்தால், இவன் அழுவானா இல்லையா, இவன் என்ன செய்வான் என்று பார்த்தால் ஹதீஸிலே அதுவும் வருகிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 மனிதர்கள் வந்து, மலக்குமார்கள் வந்து அவர்களை அழைத்து சென்றார்கள். ஒரு மலையை காட்டி ஏறுவீராக என்று சொன்னார்கள். அந்த மலை கரடு முரடாக இருந்தது. சொன்னார்கள், என்னால் ஏற முடியாது, ஏறுங்கள், உங்களுக்கு உதவி செய்வோம், நாம் இருக்கிறோம், நீங்கள் ஏறுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியே ஏறி மேலே சென்றார்கள். மேலே சென்றதும் என்ன நடக்கிறது, என்ன கேட்டார்கள் தெரியுமா? மா ஹாதிஹில் அஸ்வாத், சத்தம் கேட்கிறது, சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் இது? அழைத்து சென்ற மலக்கு மார்களிடத்திலே கேட்டார்கள், என்ன ஓசை? என்றுமே நான் செய்வதற்காத ஒரு ஓசை என் காதிலே விழுகிறது. சொல்லப்படுகிறது, நரகவாசிகளின் ஓலன் இது, நரகவாசிகளின் அருகுலர் இது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது. அது மட்டுமா? இல்லை, பாருங்கள் எப்படி அழுகிறார்கள் என்று பாருங்கள். கற்பனை செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் சுன்னாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹன் நாஸ், மக்களே கவனமாக கேளுங்கள். சாதாரண விடயம் அல்ல, முக்கியமான ஒரு விடயம். உபுக்கு, நீங்கள் அழுங்கள், நிச்சயம் அழுங்கள். பயிலம் சஸ்தியூ, உங்களுக்கு அழ முடியவில்லையா, அழுகை வருகிறது இல்லையா, அழுவதை போன்று பாசாங்கு செய்யுங்கள். என்ன காரணம்? அகலன்னார், நரகவாசிகள் இருக்கிறார்களே, நரகத்திலே அழுகிறார்கள். அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, முகத்திலே வலிந்து ஓடுகிறது. சிறு சிறு ஓடைகள் போன்று இந்த கண்ணீர் வலிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது, அழுகிறார்கள். கண்ணீர் வடித்து வடித்து கண்ணீர்கள் ஓடையாக ஓடி கண்ணீர்கள் முடிவடைந்து விடுகிறது. என்ன செய்கிறார்கள்? கண்கள் இருந்து இரத்தம் வடிகின்றன, இரத்தம் வடிந்து கண்கள் குண்களாகிவிட்டன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, கண்ணீர்கள் ஓடி ஓடி அது ஓடைகளாக மாறி, கண்ணீர்கள் முடிவடைந்து இரத்தங்கள் ஓடி கண்கள் புண்களாக மாறிவிட்டால், இந்த ஓடுகின்ற தண்ணீரிலும் கண்ணீரிலும் ஓடுகின்ற இரத்தத்திலும் கப்பல்களை ஓடவிட்டால் இந்த கப்பல்கள் ஓடிவிடும், அந்த அளவு கண்ணீரும் இரத்தமும் ஆறுகளாக ஓடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் நரகத்தின் நிலை. இதனை செயல்படுத்தவன் பின்னராவது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கக்கூடாதா? நாம் சென்ற பாதையை மீண்டும் ஒரு முறை திரும்பி நாம் பார்க்க கூடாதா? இதில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இதில் சேராமல் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இதுதான் நரகத்தின் சுருக்கமான ஒரு பரிதாபகரமான நிலை. சுருக்கமான இந்த நரகத்தின் வேதனைகளில் தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகின்றான். அவனுடைய வாழ்க்கையை அவன் முடித்துக் கொண்டு அங்கே அவன் செல்லுகின்றானே, அங்கே செல்கின்ற அவனிடத்திலே உலக வாழ்க்கையை பற்றி கேட்டால் அவனுக்கு எதுவுமே தெரியாது. பாருங்கள், சுவர்க்கத்தின் இன்பங்களை பாருங்கள், நரகத்தின் வேதனைகளை பாருங்கள். சுருக்கமான ஒரு ஹதீஸ், யூதாதி அன்பும் அகலி துன்யாமின் அகலின் யோமையாமா, மறுமை நாளிலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். யார்? இந்த மண்ணிலே வாழாத ஒரு மனிதன் அல்ல, இந்த மண்ணிலே ஆடம்பரத்தோடு சொத்து சுகங்களோடு நன்றாக வாழ்ந்த ஒரு மனிதன் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு வரப்படுவான். கொண்டு வரப்பட்டு சபகத்தம் ஒரு தடவை நரகத்திலே அவனை அல்லாஹ் போட்டெடுப்பான். உலகத்திலே ஆடம்பரத்தோடு சொத்து சுகத்தோடு நன்றாக வாழ்ந்த ஒருவன் கொண்டு வரப்பட்டு ஒரு தடவை, அதிகமான தடவைகள் அல்ல, நரகத்திலே போட்டு எடுக்கப்படுவான். சும்மா யுகால் இப்னு ஆதம், கேட்கப்படும், ஆதமுடைய மகனே, ஹல் ராயித ஹைரன் கத், உலகத்திலே உனக்கு ஏதாவது நலவு கிடைத்திருக்கிறதா? உலகத்திலே நீ எப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தாயா? உலகத்திலே உனது வாழ்க்கை எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்ததா என்று கேட்டால் என்ன சொல்வான் தெரியுமா? ஹல் மர்ரபிக்கு நஈமுன் கத், ஏதாவது எனது அருட்கொலை உனக்கு வந்ததா? நீ எப்படி வாழ்ந்தாய் என்று கேட்டால் அவன் சொல்வான், லா வல்லாஹி யா ரப், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உலகத்திலே எந்த நலனையும் நான் காணவில்லை, உலகத்திலே நன்மை என்று எதனையும், சொத்து சுகம் என்று ஆடம்பரம் என்று நான் எதனையுமே காணவில்லை யா அல்லாஹ், சத்தியம் செய்து சொல்கிறான். இவனுடைய சிந்தனையை மாற்றியது எது? இவன் வாழ்ந்த 60 அல்லது 70 100 வருட வாழ்க்கையை ஒரு கணம் அப்படியே மாற்றிவிட்டது. எது மாற்றியது? அவன் கற்பனை செய்த வாழ்க்கை, அவன் ஆடம்பரமாக வாழ்ந்த வாழ்க்கை, அல்லாஹ்வை பயப்படாமல் வாழ்ந்த வாழ்க்கை, மனோச்சைக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை, தூதருடைய வழிமுறையில் இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இந்த எல்லா வாழ்க்கையையும் மறந்து சத்தியம் செய்து பதில் சொல்கிறான், வல்லாஹி அல்லாஹ் நீ சத்தியமாக, லா யா ரப், எந்த நலவும் எனக்கு கிடைக்கவில்லை, எந்த நலவையும் நான் அனுபவிக்கவில்லை என்று இந்த மனிதன் நரகத்திலே சொல்லுகின்ற காட்சி. ஆகவே இந்த நரகம் இருக்கிறதே, உலக வாழ்க்கையை அப்படியே மறக்கடித்து விடும். இதனைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்கின்றான், உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றுகிறது, அதனை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு மயக்குகிறது, சைத்தான் உங்களை மயக்குகிறான், இதிலே நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமான இடங்களிலே எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இதுதான் எனக்கு தரப்பட்ட சுருக்கமான நேரத்தில் நான் கோர்வை செய்த இந்த நரகமும் இதனுடைய வேதனைகளும். விரிவாக சொல்ல போனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன என்ன தண்டனை கிடைக்கிறது? விபச்சாரம் செய்தவர்களுக்கு என்ன, களவெடுத்தவர்களுக்கு என்ன, பொய் சொன்னவர்களுக்கு என்ன, இப்படி ஒவ்வொருவருக்கும் வேறு வேறான தண்டனைகள் இருக்கின்றது. அவை எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய நேரமும் சந்தர்ப்பமும் எனக்கு இல்லை. இந்த சுருக்கமான நரகன் வேதனையின் பின்னால் இரண்டு விடயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதிலே ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத் 73 பிரியும், 72 நரகம், ஒன்றே ஒன்று தான் சுவர்க்கம், இந்த 72 இந்த நரகத்திற்கு தான் செல்லும். அந்த நரகத்தை பற்றி தான் இப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நரகத்தை பற்றி ஒரு அச்சம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் இந்த 72 விட்டு அவன் ஒதுங்கி சத்திய பாதையிலே பயணிக்கின்ற ஜமாத்துல் முஸ்லிமீனிலே அவன் இன்றே பயணம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இல்லை என்றால் நரகத்தை பற்றிய அச்சமும் பயமும் அவனுக்கு கடுகளவும் இல்லை என்பதை நிச்சயமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று கிதாபுல் ஃபித்னில ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அந்த வரிசையிலே சொன்னார்கள், துஆதுன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு சில அழைப்பாளர்கள் உங்களை அழைப்பார்கள். மன் அஜாபஹும் இலைஹா, அந்த அழைப்பைக்கு யாராவது பதில் கொடுத்தால், கதபூஹு ஃபீஹா, அந்த அதர பாதாளத்திலே நரகத்திலே உங்களை தள்ளி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற அந்த அழைப்பாளர்கள் தூக்கி வீசுகின்ற நரகம் இருக்கிறதே, அது வேறு ஒரு நரகம் அல்ல, இந்த வர்ணிக்கப்பட்ட இன்னும் வர்ணனைகள் இருக்கின்ற இந்த நரகத்தை பற்றி தான் சொன்னார்கள். 72 பிரிவும் இந்த நரகத்திற்கு தான் செல்லும், அழைப்பாளர்கள் இந்த நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டுதான் அழைப்பார்கள், அழைப்பை ஏற்றால் தூக்கி உள்ளே போட்டு விடுவார்கள் என்று தொடர்ச்சியாக கேட்டபோது, அதற்கு நான் என்ன வழி, நரக விளிம்பில் இருந்து என்னை உள்ளே தள்ளிவிடாமல் நான் தப்பி வாழ, சுவன பாதையிலே நான் பயணிக்க என்ன வழி என்று கேட்டபோது, அவர்களுக்கு ஜமாத்தும் இமாமும் இல்லை என்றால் நான் என்ன செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் என்று கேட்டபோது, எல்லா பிரிவுகளையும் விட்டு நீ ஒதுங்கிவிடு, அதில் இருந்தால் நரகம்தான், எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி மரத்தின் வேரை கடித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை உனக்கு வந்தாலும் அப்படியே இரு, இந்த பிரிவுகளோடு நீ சேர்ந்து விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த நரகத்தின் வேதனையை என்றுமே மனதிலே ஆழமாக பதித்து என் இறுதி மூச்சு வரைக்கும் இந்த நரகத்தின் பற்றிய ஆக்கம், நரகத்திலே ஒரு மனிதனுடைய கோலம், நரகத்திலே ஒரு மனிதனுடைய குரல், நரகத்திலே ஒரு மனிதனுடைய தோற்றம், நரகத்திலே அவன் குடிக்கின்ற குடிபானம், நரகத்திலே அவன் சாப்பிடுகின்ற உணவு, இது எல்லா விடயமும் என்னுடைய மனதிலே ஒவ்வொரு நிமிடமும் ஆழமாக பதிந்திருந்தால் சத்தியத்தின் பாதையிலே பயணிக்க மிகவும் இலகுவானதாக இருக்கும். அல்லாஹ் எம் அனைவருக்கும் எம் அனைவருடைய பாதங்களையும் இந்த சத்தியத்தில் உறுதியாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை இந்த சத்தியத்திலே நிலையாக்கி வைப்பாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் இந்த சத்தியத்திலே உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ், அஸ்தகஃபிருல்லாஹ், அஸ்தகஃபிருல்லாஹ்.